الحمد لله مالك الملك ملك الملوك، حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى، والصلاة والسلام على سيدنا وحبيبنا ونبينا ورسولنا وقدوتنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحابته أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. அருளாளன் அன்பாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அழகு பெயரால் துவங்குகின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவன் ஆரம்பம் முடிவு இல்லாதவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், அவர்களின் வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய சகல நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதும் சலாத்தும் சலாமும் சொல்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நடக்கும்படி, அவன் ஏவியவற்றை எடுத்தும் விளக்கியவற்றை தவிர்ந்து வாழும்படியும், ஹலால் ஹராமை அனுசரித்து பேணி வாழும்படியும் முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், வசியத் செய்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்குள்ளே பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்றன. குடும்ப பொறுப்பு இருக்கிறது, அதனை நிர்வகிக்கின்ற பொறுப்பு ஒருவரிடம் இருக்கிறது. வீட்டு பொறுப்பு, அதனை நிர்வகிக்கின்ற பொறுப்பு ஒருவரிடம் இருக்கிறது. பள்ளிக்கூடத்தின் பொறுப்பு, அதனை நிர்வகிக்கின்ற பொறுப்பு ஒருவரிடம் இருக்கிறது. பாடசாலை பொறுப்பு, இப்படி பல்வேறுபட்ட பொறுப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்வியலில் அமைத்து வைத்திருக்கிறான். இது தவிர்க்க முடியாதது. பொதுவாக ஒரு வகையில் மனிதர்களில் ஒரு சாரார் அல்லாஹு தஆலாவிடம் பொறுப்பு சொல்லியாக வேண்டிய நிர்வாக பொறுப்புகளை சுமந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான பொறுப்புகள் பற்றி விலாவாரியாக பேசியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த பொறுப்பு சுமந்தவர்களை விசாரிக்காமல் விடமாட்டான் என்பதையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த பொறுப்பில் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து முடித்தார்களா, தமது நிர்வாகத்தின் கீழ் உள்ளவர்களை மிகச்சரியாக அன்பாக கவனித்தார்களா, அவர்களின் தேவைகளை சரியாக கச்சிதமாக பூர்த்தி செய்து கொடுத்தார்களா, அவர்களின் நலன்களில் கரிசனை காட்டி வாழ்ந்தார்களா என்பது பற்றியெல்லாம் அல்லாஹு தஆலா விசாரிப்பதற்கு இருப்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியான பொறுப்பு தாங்குனர்களில் மிகவும் பலுவான, அல்லாஹு தஆலாவிடத்தில் இறுக்கமான, கடுமையான கேள்வி கணக்குக்கும் விசாரணைக்கும் உட்படுத்தப்படக்கூடிய பொறுப்பு தாங்குனராக பொதுமக்களினுடைய நிர்வாக பணியை சுமந்துள்ள தலைவர்கள், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மந்திரிகள், உதவியாளர்கள் பற்றி பேசியிருக்கிறார்கள். குல்லுக்கும் ரா வமஸ்ஊலுன் அன்ற ஐயத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அவரின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது என்றால் தனது பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்களை பற்றி விசாரிக்கப்படும். அவர்களோடு நீ எப்படி நடந்து கொண்டாய், அவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றினாயா, அவர்களது நலன்களை சரியாக கவனித்தாயா, அவர்களது தேவைகளை சரிவர பூர்த்தி செய்து கொடுத்தாயா என்பது பற்றியெல்லாம் விசாரிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தியாதி பொறுப்புகள் வகிக்க பொறுப்பு வைக்கக்கூடியவர்களை பற்றி விவரமாக பின்னால் பேச ஆரம்பிக்கும் போது முதலாவது பேசினார்கள், ஃபல் இமாமு ராயின், பொதுமக்களின் தலைவர் நிர்வாகியாக இருக்கிறார், பொதுமக்களை வழிநடத்துபவராக இருக்கிறார், பொதுமக்களின் பொறுப்பாளராக இருக்கிறார். வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅயத்தி, அவரின் கீழுள்ள மக்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம்கள் அறிஞர்களுடைய கருத்துப்படி பொறுப்புகளிலெல்லாம் மிகவும் மகத்தான சுமை கூடிய பொறுப்பு என்பது பொதுமக்களினுடைய பொறுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்தின் பொறுப்பு என்பது வரையறுக்கப்பட்டது. 4-5 பேர் ஆக கூடினால் ஒரு 10 பேரோடு முடிவடைந்து விடக்கூடியது. பாடசாலையின் பொறுப்பு என்பது 2000 பேரோடு 3000 பேரோடு முடிந்துவிடக்கூடியது. ஒரு நகரின் பொறுப்பு என்பது, ஒரு நாட்டின் பொறுப்பு என்பது 10,000,000,000 பல இலட்சக்கணக்கான மக்கள் இவர்களோடு சம்பந்தப்பட்டது. எனவே தான் இது அல்லாஹு தஆலாவிடத்தின் பாரதூரமானதாக கருதப்படுகிறது, பாரமானதாக கருதப்படுகிறது, பொறுப்பு அதிகம் கூடியதாக கருதப்படுகிறது என்று இமாம்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர்கள் சில பேருக்கு எச்சரிக்கை செய்தார்கள், இப்படியான பொறுப்புகளுக்கு நீங்கள் தடை போட வேண்டாம், நீங்கள் இதற்கு போகக்கூடாது. ஏனென்றால் அதற்கு அறிஞர்கள் சொல்லும் போது அது ஒரு குடும்ப பொறுப்பு போன்றதல்ல, ஒரு சாதாரண இயக்கத்தின் அல்ல, ஒரு அமைப்பின் பொறுப்பு போன்றதல்ல, ஒரு மஸ்ஜிதின் பொறுப்பு போன்றதல்ல, ஒரு பாடசாலையின் பொறுப்பு போன்றதல்ல. மக்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் பார்த்து நான் நிர்வாக பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு பயங்கரமான பொறுப்பு. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான பொதுமக்களின் விவகாரங்களுக்கு தலைமை வகிப்பது, அங்கே உள்ள பொறுப்புகளை சுமந்து கொள்வதை சிலருக்கு தடுத்தும் இருக்கிறார்கள். ஏனென்றால் அதற்குரிய ஆற்றல் அவர்களிடத்திலே போதாமை இருந்தது காரணமாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹபரத் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா அபாதர் இன்னக வஈஃபுன் வ இன்னஹா அமானா, நிச்சயமாக அபூதர்ரே நீர் ஒரு பலவீனராக இருக்கிறீர், அதுவுமோ அந்த பொதுமக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கின்றதே, அது ஒரு அமானிதம், அல்லாஹு தஆலாவிடத்திலே ஒரு ட்ரஸ்ட் நம்பிக்கையாக இருக்கிறது. வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமா, ஒரு நாள் வர இருக்கிறது மறுமை நாள், இந்த உலகத்திலே எவரவர் பொறுப்புகளை சுமந்து கொண்டிருந்தார்களோ, எப்படியான பொறுப்பு, மனிதர்களை நிர்வகிக்கக்கூடிய பொது நலன்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பை சுமந்து கொண்டிருந்தார்களோ, அவர்களுடைய பொறுப்பின் தன்மை மறுமையிலே எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், இழிவாகவும் கைசேதமாகவும் இருக்கும் என்று சொன்னார்கள். அது நிச்சயமாக மறுமையிலே இழிவாகவும் கைசேதமாகவும் இருக்கும் என்று சொன்ன நபி அவர்கள் விதிவிலக்கு சொன்னார்கள், இல்லா மன் அஹதஹா பிஹக்கிஹா வ அத்தல்லதி அலைஹி ஃபீஹா, அந்த பொறுப்பை அதற்குரிய உரிமையோடு பாரமேற்றி அதிலே அவனுக்கு இருக்கக்கூடிய கடமையை சரியாக நிறைவேற்றி முடித்தானே, இந்த மனிதன் மட்டும் தான் மறுமையிலே இழிவுக்கும் கைசேதத்துக்கும் அகப்படாமல் தப்புவான், மற்றெல்லாரும் இந்த கைசேதத்துக்கும் இழிவுக்கும் ஆளாகுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற ஆற்றல், இப்படியான பொறுப்புகளை சுமப்பதற்கு ஆற்றல் போதாதவர்களுக்கு இது நீங்கள் ஏற்க வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள். சாதாரண பொறுப்பல்ல, உலகத்தின் நியாயமான பகுதிகள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு வந்து கொண்டிருந்த நேரம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டிருந்த நேரம், ஒரு பக்கத்திலே யூஃப்ரட்டீஸ் நதி வரைக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வியாபித்திருந்தது. ஹவரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மனிதர்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பில் எவ்வளவு அச்சத்தோடு இருந்தார்கள் என்பதை ஒரு கட்டத்திலே அவர்கள் சொல்லும் போது அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, எனது ஆன்மா எவனிடம் எவன் கையில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லவ் ஹலக ஜமலன் பிஷாத் இல் ஃபுராத் பயான் லவனந்து அன் அல்லாஹ் யஸ்அலுனி அன்ஹு யௌமல் கியாமா, யூஃப்ரட்டீஸ் நதி கரையோரத்திலே ஒரு ஒட்டகை அநியாயமாக செத்து போனால் அதனை பற்றியும் அல்லாஹ் மறுமையில் என்னிடம் விசாரிப்பான் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய மனமல்ல சகோதரர்களே, தனக்கு கீழுள்ள தனது நிர்வாகத்தின் கீழுள்ள ஒரு பொது மகனின் ஒரு பொது மனிதனின் மரணம் மட்டுமல்ல, ஒரு மிருகத்தின் மரணத்தை பற்றியும் அல்லாஹ் என்னிடத்தில் மறுமையில் விசாரிப்பான் என்று அச்சத்தோடு அந்த பொறுப்பிலே இருந்தவர்கள் தான் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பின் யதார்த்தம் இதுதான், அதன் இயல்புத்தன்மை இதுதான், அதனுடைய வடிவம் எதுவாக இருக்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே அதுக்கு மிக தெளிவான பதில் சொல்லியாக வேண்டும். அணு அணுவாக அல்லாஹு தஆலா அணு அத்தனையும் விசாரிப்பதற்கு இருக்கிறான். மனிதர்களை பற்றி மட்டும் அல்லாஹு தஆலா விசாரிக்க மாட்டான், உம்முடைய நிர்வாகத்தின் கீழ் உம்முடைய நிர்வாக காலத்தில் இருந்த மாடுகளை பற்றியும் விசாரிப்பான், நாய்களை பற்றியும் விசாரிப்பான், கோழிகளை பற்றியும் விசாரிப்பான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலை தன்னுடைய மகனுக்கு ஒரு அருமையான உபதேசத்தை எழுதி அனுப்பினார்கள். சொன்னார்கள், நீ ஒரு மோதிரம் எடுத்துக்கொள், அந்த மோதிரத்தில் நீ ஒரு வாசகத்தை பதிவு செய்து குறித்து வைத்துக்கொள். ரஹிமல்லாஹு உம்ரன் அரஃப கத்ர நஃப்ஸி, தன்னுடைய லிமிட்டை தன்னுடைய எல்லையை அறிந்து கொண்ட மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக. ஒவ்வொருவருக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது, எனக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. எல்லை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் பிறந்தது கிடையாது, நபிமார்களாக இருந்தாலும் சரிதான். அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த எல்லை அறிவுக்கும் இருக்கிறது, திறமைக்கும் இருக்கிறது, அனுபவத்துக்கும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய அளவை, தன்னுடைய கெப்பாசிட்டியை, தன்னுடைய ஃபிளேரை, தன்னுடைய கேப்பபிலிட்டியை புரிந்து வைத்துக் கொள்வது இருக்கின்றது மிகப்பெரிய முக்கியமான ஒரு அறிவு. இதனைத்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலை தனது மகனுக்கு சொன்னார்கள், நீ இந்த வாசகத்தை பொறிக்க வேண்டும், ஒரு மோதிரத்திலே அந்த மோதிரத்தை நீ அணிந்து கொள்ள வேண்டும். ரஹிமல்லாஹு உம்ரன் அரஃப கத்ர நஃப்ஸி, தன்னுடைய எல்லையை அறிந்து கொண்ட மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக. இந்த பொறுப்புகளுக்கு வருவதற்கு முன் நான் இந்த பொறுப்பை சுமப்பதற்கு என்னிடத்திலே திறமை இருக்கிறதா, என்னிடத்திலே போதுமான அறிவு இருக்கிறதா, என்னிடத்திலே போதுமான ஆற்றல் இருக்கிறதா, என்னிடத்திலே போதுமான திறமை இருக்கிறதா, என்னிடத்திலே போதுமான அனுபவம் இருக்கிறதா, இதில் இருக்கக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் செவ்வனை என்னால் நிறைவேற்ற முடியுமா, அதற்குரிய தகுதியும் திறமையும் இடத்திலே குடிகொண்டிருக்கின்றனவா, இதற்கு எவ்வளவு தூரம் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இது பற்றி ஒரு மனிதன் அறிவது இருக்கின்றதே, இது மிகப்பெரிய முக்கியமான அறிவு என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நிர்வாகத்தை பொறுத்த மட்டிலே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் பற்றி கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வாயை பிளந்து கொண்டு துள்ளி குதிக்கும் ஆசைக்கு நாம் இரையாகி ஏதேதோ நோக்கங்களுக்காக வேண்டி, நம்முடைய அற்ப சொத்தாசைகளுக்காக வேண்டி அவற்றுக்கு இரையாக நாம் இப்படியான பொறுப்புகள் பதவிகளுக்கு போவது என்பது இருக்கின்றது, கதிரைகளுக்கு ஆசைப்பட்டு போவது என்று இருக்கின்றது. இஸ்லாம் மிகவும் வன்மையாக கண்டித்திருக்கக்கூடிய ஒன்று, தடை செய்திருக்கக்கூடிய ஒன்று. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எப்படியோ இந்த பொறுப்புக்கு வந்துவிட்டவர்கள் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள், அவற்றின் வடிவம் வித்தியாசமாக இருக்கலாம், பொறுப்பின் தன்மை ஒன்றாகத்தான் இருக்கும். அல்லாஹு தஆலாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்ற வகையிலே ஒன்றுபட்டவர்கள், மக்களின் நலன்களை கவனிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தை, பொது நோக்கத்தை தவிர வேறு எதுவும் அங்கே கிடையாது. பொது நோக்கம் அதுதான், மக்களின் நலன்களை கவனிக்க வேண்டும், மக்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும், மக்களின் நலன்களில் எப்பொழுதும் கரிசனையோடு வாழ வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்கவர்களே, பெரியவர்களே, மாமின் அமீரின் எலி அம்ரல் முஸ்லிமீன, மாமின் அமீரின் எலி அம்ரல் முஸ்லிமீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய விவகாரத்தை பொறுப்பேற்கக்கூடிய தலைவரை பற்றி பேசுகிறார்கள். என்ன செய்கிறார், முஸ்லிம்களுடைய விவகாரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்,
இந்த மனிதர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். மக்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். மக்களை விட்டும் அவர் திரை போட்டுக் கொள்ளக்கூடியவராக இருக்கக்கூடாது.
என்ன
சொல்லுகிறார்கள், மக்களுடைய விவகாரத்தில் ஒன்றை பொறுப்பை அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு கொடுத்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டு மக்களின் தேவையை விட்டும் மக்களின் வறுமையை விட்டும் தாவிட்டுக் கொள்பவன், காவல் வைத்துக் கொள்பவன், திரை போட்டுக் கொள்பவன், தலைமை அறித்துக் கொள்பவன் இஷ்டஜப என்பதற்கு இவ்வளவு விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன சகோதரர்களே. ஒன்று கேட் கீப்பரை வைத்துக் கொள்வான், அல்லது கலவை அறைத்துக் கொள்வான், அல்லது காவலாளியை வைத்துக் கொள்வான், அல்லது திரை போட்டுக் கொள்வான். தன்னை நம்பிய பொதுமக்களின் விவகாரத்தை கவனிப்பதற்கு அவன் அப்படி ஒரு திரையை போட்டுக்கொண்டு திரை மறைவில் இருந்து கொள்ளக்கூடிய இந்த மனிதன் அல்லாஹு தஆலா அவனது தேவையையும் வறுமையை விட்டும் திரை போட்டுக் கொள்கிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய விவகாரத்தை பொறுப்பேற்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அவர்களுடைய பொறுப்பை ஏற்றுவிட்டு அவர்களுடைய விவகாரத்துக்கு முயற்சி செய்யாத ஒரு மனிதன், அவர்களுக்காக வேண்டி பாடுபடாத ஒரு மனிதன், அவர்களுக்காக வேண்டி உழைக்காத ஒரு மனிதன், அவர்களுக்கு நன்மையை நாடி செயல்படாத அந்த தலைவன் முஸ்லிம்களோடு சுவர்க்கம் போக மாட்டான் என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புக்கு வருவது என்பது வேறு. மூன்றை நபி அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், மாமின் அமீரின் எழு அம்ரல் முஸ்லிமீன சும்மா லா யஜ்ஹுது லஹும். ஒன்று, முதலாவது பதவியை ஏற்றுக்கொண்டார், பதவியை ஏற்றதற்கு பிறகு அவர்களுக்கு பாடுபடாதவராக இருக்கிறார். அழகாக சொன்னார்கள், சும்மா லா யஜ்ஹுது லஹும், இந்த மக்களுக்காக வேண்டி பாடுபடாதவர், உழைக்காதவர், தானுண்டு தன்பாடு என்று தன்னுடைய கதிரைக்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர், தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். இரண்டாவதை சொல்லிவிட்டு மூன்றாவதை சொன்னார்கள், வயன்சக மக்களுக்கு நன்மையை நாடி செயல்படாதவர், சொந்த இலாபத்துக்காக செயல்படக்கூடியவன், மக்களின் நன்மையை கருத்தில் கொள்ளாத இந்த ஆசாமி அல்லாஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா, முஸ்லிம்களோடு சுவனத்தில் இவனையும் புகுவிக்க மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மக்களின் நிர்வாக பொறுப்புக்கு வருபவர்கள் வந்துவிட்டால் மக்களுடைய நலனை தவிர அவர்கள் வேறு எந்த நலனிலும் கரிசனை செய்யாதவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் தான் உண்மையான ஆட்சியாளர்கள். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மக்களோடு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், மக்களோடு நீங்கள் கதிரையில் இருந்து கொண்டு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது, மக்களோடு அதிகார பாவனையோடு நடந்து கொள்ளக்கூடாது, அதிகார மமதையோடு நடந்து கொள்ளக்கூடாது, கர்வம் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது, மக்களோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஆட்சியாளர்கள் நிர்வாகிகளில் மிக கெட்டவன் யார் என்றால் மக்களோடு கடினப்போக்கில் இருக்கக்கூடியவன் என்று சொல்லி வைத்தார்கள். ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதன் எப்பொழுது மக்களோடு தனக்கு கீழே உள்ளவர்களோடு அவன் கடுமையாக நடந்து கொள்வானோ அவன் தான் ஆட்சியாளர்களின் நிர்வாகிகள் மிக கெட்டவன் என்று சொல்லி வைத்தார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ளவர்களே, சகோதரர்களே, ஒரு ஒரு பொறுப்பில் உள்ளவர் அவர் நகர பிதாவாக இருக்கலாம், நகர அமைஞ்சராக இருக்கலாம், மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், மக்களினுடைய முனசில் மந்தூப், மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார், மக்களின் அபிலாஷைகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர், மக்களின் தேவைகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர். அவரின் தேவைகளை மட்டுமல்ல, அவரின் அபிலாஷைகளை மட்டுமல்ல, அவரின் நோக்கங்களையும் மட்டுமல்ல, அவரின் சிந்தனைகளை மட்டுமல்ல, அவரின் கருத்துக்களை மட்டுமல்ல, மக்களுக்காக வாழக்கூடியவர், மக்களோடு அன்பாக இருக்கக்கூடியவர். அல்லாஹ்விடத்திலே நபி அவர்கள் துஆ செய்தார்கள், இரண்டு வகையான விஷயத்தை துஆ செய்தார்கள். اللهم من ولي من أمر أمتي شيئا فشق عليهم فاشقق عليهم. அல்லாஹ்வே எனது உம்மத்தில் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், ஒரு தலைவன், அல்லது அவனை போன்றிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவனை போன்றிருக்கக்கூடிய ஒரு மந்திரி, அவனை போன்றிருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் பொறுப்பை ஏற்றுவிட்டு மக்களை கஷ்டத்தில் ஆழ்த்துகின்றான் என்றால், அல்லாஹ்வே நீ அவனை கஷ்டத்தில் ஆழ்த்திவிடு. நபி அவர்களுடைய துஆ சகோதரர்களே, எந்த மனிதன் நம்முடைய பொறுப்புகளை, பொது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நம்மை இல்லாத கொள்ளாத கஷ்டங்களுக்கு அநியாயமாக வீழ்த்துகிறார்களோ, நபியவர்களுடைய துஆவிலிருந்து தப்ப மாட்டார்கள், அல்லாஹ் அவனை கஷ்டத்தில் ஆழ்த்துவான். நபியவர்கள் இரக்கம் உள்ளவர்கள், அதே துஆவில் தொடர்ந்து செய்தார்கள், உம்மம் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன் ஃபரஃபக பிஹிம் ஃபர்ஃபுக்பி, எனது உம்மத்தின் ஒரு விவகாரத்தை பொறுப்பேற்று விட்டு எனது உம்மத்தோடு அன்பாக இரக்கமாக மென்மையாக நடந்து கொண்ட அந்த நிர்வாகி அல்லது அந்த தலைவனுக்கு, யா அல்லாஹ் நீயும் அவனோடு இரக்கமாக நடந்து கொள். அன்புள்ள சகோதரர்களே, பெரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ இருக்கிறது. நம்முடைய பொறுப்பில் வந்திருக்கக்கூடியவர்கள் நம்மோடு அன்பாக நடப்பார்கள் என்றால், அல்லாஹ் அவர்களோடு அன்பாக நடப்பான், நம்மை கஷ்டத்தில் ஆழ்த்துவார்கள் என்றால், நமது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு போனால் ஒரு தேவைக்காக ஒருவரை 50 தடவைகளை அறிவிப்பார்கள் என்றால், சரியான வழிகாட்டுதல்கள் நிர்வாகத்தினை செய்யாமல் இங்குமங்குமாக அழைக்கணிய செய்வார்கள் என்றால் கஷ்டத்தில் ஆழ்த்துகிறார்கள். அல்லாஹ் அவர்களை கஷ்டத்தில் ஆழ்த்தாமல் விட மாட்டான். சகோதரர்களே, அநியாயம் இருக்கிறதே, யார் செய்தாலும் அநியாயம், ஆனால் இஸ்லாத்தின் பார்வையிலே ஆட்சியாளன் பொறுப்பில் உள்ளவன் அநியாயம் செய்கின்றான் என்றால் அது கடுமையான அநியாயம் என்று அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எந்த மனிதனுடைய பொறுப்பின் கீழ் மக்கள் கொடுக்கப்பட்டு மக்களை வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய நிலையில் அவன் மரணிக்கின்றானோ, அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா மின் அபதின் யஸ்தர்ஈஹு அல்லாஹு ரஈயதன் யமூது யௌமா யமூது வஹுவ ஹாஷ்ஷன் லிரஈயதிஹி. அல்லாஹ் ஒரு சாராயானின் கீழ் பொறுப்பாக நிர்வகிப்பதற்கு கொடுத்து விட்ட ஒரு மனிதன், ஒரு அடியான், அவன் மரணிக்கும் நாளிலே தனக்கு கீழ் உள்ளவர்கள் தன்னை நம்பிய பொதுமக்களை ஏமாற்றிய நிலையில் மரணிக்கின்றானோ, இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹி அல்ஜன்னா, அவனுக்கு அல்லாஹு தஆலா சூனத்தை தடை செய்து விடுகிறான், ஹராமாக்கி விடுகிறான் என்றார்கள். மக்களின் நோக்கங்களை, தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உழைக்காதவன் முஸ்லிம்களோடு சொர்க்கம் போக மாட்டான் என்று சொன்ன நபி அவர்கள், மக்களை ஏமாற்றியவன் நிச்சயமாக சோனம் போவது அவனுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது, சோனம் அவனுக்கு தடை செய்யப்பட்டு விட்டது என்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நன்னடியார்களே, இதனால்தான் நாம் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டோம், இப்படியான பொதுமக்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பு இருக்கின்றது மிக மிக பாரதூரமானது, அல்லாஹு தஆலாவிடத்திலே மிக மிக கடுமையானது. சகோதரர்களே, பொதுமக்களினுடைய நிர்வாகம், பொதுமக்களினுடைய பணம், பொது சொத்துக்கள், இவையெல்லாம் யாருடைய பொறுப்பின் கீழ் வந்து விடுகின்றன? அந்த கதிரையில் அமர்ந்திருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹு தஆலாவிடத்திலே ஒவ்வொரு சதத்துக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் எல்லாவற்றையும் விசாரிப்பதற்கு இருக்கிறான், அல்லாஹு தஆலாவுடைய தராசு இருக்கின்றது, எல்லாவற்றையும் இருக்கும், நாம் மீதியான தராசியை எந்த நாளில் வைப்போம், அந்த தராசியில் இருக்கிறதே சகோதரர்களே அணுவை விடவும் சிறியதையும் இருத்துவிடும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படியானவர்கள், இப்படியான பொறுப்பில் வரக்கூடியவர்கள் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக, மக்களோடு அன்பாக அவற்றின் போது நடந்து கொள்ள வேண்டும், மக்களோடு கருணையோடு பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். வாக்குறுதி கொடுப்பது கூடாது சகோதரர்களே, கொடுத்தால் நிறைவேற்ற முடியுமான வாக்குறுதியாக இருக்க வேண்டும், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுப்பது கூடாது சகோதரர்களே. வானத்தை தருவேன், பூமியை தருவேன் என்று ஆகாயத்தை எல்லையாக கொண்டு வாக்குறுதிகளை அள்ளி கொட்டி விட்டு வாக்குகளை பெற்றுக்கொண்டு என்ன நடக்கின்றது சகோதரர்களே? ஒரு நாள் இருக்கிறது, எல்லோரும் ரப்பல் ஆலமீனின் முன் எழுந்திருக்க வேண்டிய ஒரு நாள். அன்றைய திருவி தெரியும் சகோதரர்களே, நீ ஏறி இருந்தது குதிரையாக இருக்கிறதா என்பது, இப்பொழுது புழுதி இப்பொழுது புழுதி நீ வாகனத்துக் கொண்டிருப்பது அது குதிரையா கழுதையா என்பது பார்ப்போருக்கு தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கள் வரலாற்றை படித்து பாருங்கள். பொதுமக்களின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அது வரலாற்றிலே முஸ்லிமுடைய வரலாறு என்பதற்கில்லை சகோதரர்களே. அல்லாஹ் பொதுமக்களினுடைய விவகாரத்தில் கை வைக்கும் போது அல்லாஹ் காபிர் என்று முஸ்லிம் என்று வேறு பிரித்து பார்ப்பதில்லை. நீதி அநீதி என்று வரும் போது அல்லாஹு தஆலாவிடத்திலே முஸ்லிமும் காபிரும் சமம் என்ற தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அநீதி என்பது வரும் போதெல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு மார்க்கத்தை வைத்து வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. தன்னை நம்பியவனையும் தன்னை நிராகரிப்பவனையும் சமமாகவே அல்லாஹு தஆலா அங்கே பார்க்கிறான். நீதி அநீதி என்று வரும் போது எப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலும் தான் முஸ்லிம்களுடைய அல்லாத ஏனையவர்களுடைய வரலாற்றிலும் தான் ஆட்சிகள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன என்றால் வீழ்ந்திருக்கின்றன என்றால் அங்கெங்கெல்லாம் அநீதி தலைவிழ்த்தாடி இருக்கும் என்பதை எல்லோரும் படித்திருக்கிறோம். மிகவும் அழகாக தெரியும். ஏனென்றால் தனக்கு கீழுள்ளவர்கள் எவரோ ஒருவர் அல்லாஹு தஆலாவிடத்திலே கை நீட்டி பிரார்த்தித்து விட்டால் அந்த துஆ போதும் சகோதரர்களே. தனக்கு அநியாயம் ஏற்பட்டு விட்டது, பொறுப்பியுள்ள ஒருவன் எனக்கு இப்படி செய்து விட்டானே என்று ஏக்கத்தோடு கவலையோடு ஒரு மனிதன் கைநீட்டி விட்டான், கை உயர்த்தி விட்டான் என்றால் அல்லாஹு தஆலாவிடத்திலே உன்னுடைய நாசத்துக்கு அது மட்டுமே போதும் சகோதரர்களே. பொறுப்பாக அனுப்பும் போது பல உபதேசங்களை சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், அநீதி இணைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீ அஞ்சுகொள் பயந்துகொள் என்று சொல்லி அனுப்பினார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஏனென்றால் அநீதி இறைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹு தஆலாவுக்கும் இடையிலே திரை கிடையாது என்று சொன்னார்கள். ஒரு அறிவிப்பு இருக்கிறது, காஃபிரன், அநீதி இறைக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் சரிதான் என்று. அநீதி இறைக்கப்பட்டவன் காஃபிர், அநீதி இறைத்தவன் முஸ்லிம். அல்லாஹு தஆலா இந்த முஸ்லிமை அவன் ஒரு காஃபிர் என்பதற்காக வேண்டி விட மாட்டான். எப்படி ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை அநியாயம் செய்தால் அநியாயம் செய்தவனை அல்லாஹு தஆலா பிடிப்பானோ அதே போன்று ஒரு முஸ்லிம் காஃபிருக்கு அநியாயம் செய்தாலும் அல்லாஹு தஆலா அநியாயம் செய்தவனை பிடிப்பதற்கு இருக்கிறான். அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை இருக்கிறதே சகோதரர்களே, பயங்கரமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பிரார்த்தனையும் அல்லாஹு தஆலாவிடத்தில் போய் சேர்வதை வர்ணிக்காத அளவுக்கு அழகாக வர்ணித்தார்கள். தஹவத்துல் மஸ்லூம் துஹ்மலு அலல் கமாம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆ மேகத்தின் மீது சுமந்து செல்லப்படுகிறது. சாதாரண வரவேற்பல்ல அந்த துஆவுக்கு, மேகத்தின் மீது சுமந்து செல்லப்படுகிறது. பொறுப்பாளர்களாக இருந்து கொண்டு மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயத்துக்கு ஒரு மகன் கை தூக்கி விட்டான் என்றால் அவனுடைய துஆ இருக்கிறதே அது மேகத்தின் மீது சுமந்து செல்லப்படும். சாதாரண வரவேற்பல்ல. கொஞ்சம் காலம் தாமதித்தாவது சரியே என்று சொல்வான். சகோதரர்களை, எனக்கும் பொறுத்து உங்களுக்கும் பொறுத்து எல்லோருக்கும் உரியது நம்முடைய பேச்சினால் நம்முடைய செயலினால் யாருக்கும் அநியாயமாக எதுவும் நடந்துவிடக்கூடாது. அநீதி இழைக்கப்பட்டவன், அநீதிக்கு உட்படுத்தப்பட்டவன், அநியாயம் செய்யப்பட்டவன் அவனுடைய உள்ளம் உருகி ஒரு வார்த்தை அல்லாஹு தஆலாவிடத்திலே சொல்லிவிட்டால் போதும் அது மேகம் சுமந்து செல்கிறது. வானங்கள் எல்லாம் தடை செய்யாமல் கதவுகளை திறந்து கொடுக்கின்றன. போய்சேருகிறது அவன் அதனை பார்த்து வாக்குறுதியை கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? சத்தியம் செய்து சொல்லுகிறான், என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக அறிவிக்கப்பட்ட பட்டவனின் பிரார்த்தனையே, எனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் உணர்ப்பூர்வமாக இருக்கிறேன். ஆனால் சில பேரை கொஞ்சம் காலதாமதமாகலாம், அது பிரச்சனை இல்லை, நிச்சயமாக நான் உனக்கு உதவுவேன். அல்லாஹ் நிச்சயமாக உதவுவார். நம்முடைய வரலாற்றிலே நீண்ட தூரத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை சகோதரர்களே. அன்னைய நாட்களில் துனிசியாவில் நடந்தது என்ன, எகிப்தில் நடந்தது என்ன, துனிசியாவில் நடந்தது என்ன, இது ஒரு மனிதன் அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனையை தவிர வேறு ஒன்றல்ல. 23 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் துனிசிய அந்த பெரியவர் ஆட்சியாளர் எப்படியெல்லாம் வாழ்ந்தவர், இன்னும் கற்பனை செய்து பார்க்க முடியாமல் நான் தவிக்கிறேன் சகோதரர்களே. இந்த பிரச்சனைகள் வெடித்திருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய சொப்பரில் இருந்து, ஹெலிகாப்டர் இருந்து அவருடைய நாட்டுக்குள் இறங்குவதற்கு எந்த ஒரு குடும்பமும் அனுமதி கொடுக்காமல் வானத்திலேயே சுற்றிக் கொண்டிருக்கிறார். 23 வருட காலம் நீண்ட தூரத்திற்கு நாம் போக தேவையில்லை. உமையா, அப்பாசியா, துருக்கியா, பாத்திமியா ஆட்சி காலத்தை பற்றி பேச தேவையில்லை சகோதரர்களே. கதிரைகளில் இருந்து கொண்டு மக்கள் நலன்களை மனுக்கடிக்கின்றவர்கள், மக்கள் நலன்களை கபலீகரம் செய்கிறவர்கள், மக்கள் நலன்களை அதை பாராயணமாக இருக்கின்றவர்கள், அவற்றை ஏற்றும் பார்க்காதவர்கள், ஒருவருடைய துஆ, ஒரு பிரார்த்தனை அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு ஆளாக்கிவிட்டான். ஹாரூன் ரஷீதுடைய காலம், பர்மக்கிகளை பற்றி படித்திருக்கிறீர்கள். பர்மக்கிகள் என்பவர்கள் ஹாரூன் ரஷீதுடைய காலத்திலே அரசியலிலே ஆட்சியிலே மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தியவர்கள். பர்மக்கிய குடும்பத்தினர் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் சார்பாக முடிவெடுப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இருந்தது. அவர் ஒப்பமிட வேண்டிய இடத்திலே ஒப்பமிடுவதற்கு கூட அவர்களுக்கு ஹலீஃபா தத்துவம் கொடுத்திருந்தார். இப்படியாக செல்வாக்கு இருந்தவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் செல்வங்களை, வளங்களை, மனிதர்களை எல்லாவற்றையும் கட்டி போட்டு ஆண்டவர்கள் தான் ஹலீஃபாவின் பேரிலே பர்மக்கிகள். அதே ஹலீஃபாவின் ஆட்சியிலே அவர்கள் அனைவரும் சிறைப்படுத்தப்பட்டார்கள். இது வல்ல முக்கியம். யஹ்யா இப்னு காலித் இப்னு பர்மக் அவருடைய குடும்பம் எல்லாரும் சிறையில் இருக்கும் போது யஹ்யா இப்னு காலிதிடம் அவருடைய மகன் ஜாஃபர் கேட்கிறார், நேற்று வரைக்கும் நாம் மக்களுக்கு கட்டளை பிறப்பித்துக் கொண்டு ஏவல் விளக்கல் செய்து கொண்டு நாம் நம்முடைய குடும்பம் விரல் அசைத்தால் முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யமுமே ஆடும் அசையும் என்ற நிலைக்கு பதவியோடும் அந்தஸ்தோடும் கௌரவத்தோடும் கதிரையோடும் இருந்தோம். இன்று இப்படி இருக்கிறோம், கையில் விலங்குடன் இருக்கிறோம், சிறைக்குள்ளே இருக்கிறோம், இது ஏன் நடந்தது என்று கேட்கிறார். மகனை பார்த்து யஹ்யா சொல்லுகிறார், யாபுனை அருமை மகனே, தஅவத்து மப்லூம், அநீதி இழைக்கப்பட்ட ஒருவனுடைய பிரார்த்தனை தான். நேற்று வரைக்கும் நாம் இருந்த சிம்மாசனம் என்ன, அரியாசனம் என்ன, அரண்மனை என்ன, நம்முடைய செல்வாக்கு என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய கதிரை என்ன, இன்று நம்முடைய நிலை என்ன? காரணம் சொல்லுகிறார் யஹ்யாவை அந்த மந்திரியே, எதுவும் அல்ல, தஅவத்து மப்லூம், ஒரு அநீதிக்குட்படுத்தப்பட்ட நம்மால் ஒரு அநீதிக்குட்படுத்தப்பட்டவருடைய பிரார்த்தனை இரவிலே இறைவனை நோக்கி சென்றது. பிரார்த்தனையை பற்றி பாராளமாக இருந்து விட்டோம், அதனை பற்றி பாராளமாக இருக்கவில்லை என்று சொன்னார். நம் எல்லோருக்கும் பாடமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. சிஹாமுல் லைல் லா துஃதி வலக்கின் லஹா அமதுன் வலில் அமதின் கிபாஉ என்று ஒரு அரேபிய கவிஞர் சொல்வது போன்று, ஒருவனுடைய பிரார்த்தனையை அது இரவு செய்யப்படும் என்றால் அது பாரதூரமானது. அதனைத்தான் அந்த மனிதர் யஹ்யா சொல்லுகிறார், அந்த பிரார்த்தனை, அநீதி இழைக்கப்பட்டவன் செய்த பிரார்த்தனை பகல் நேரத்தில் என்ன இரவில் செய்தான், சரத் நிலையிலே இறைவனை நோக்கி இரவில் சென்றது. சிஹாமுல் லைலி, இரவின் அம்புகள் ஒரு நாளும் குறித்து வரமாட்டாது. இரவிலே ஒரு மனிதன் தனக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்காக வேண்டி விழித்து தஹஜ்ஜுதுடைய வேளையிலே அல்லாஹ் தஆலா அவரை கைவிட்டுகின்றான் என்றால் அது இராக்கான அம்பு, ஒரு நாளும் குறித்து வர மாட்டாது. அதுக்கு ஒரு தவணை இருக்கிறது, தவணைக்கு ஒரு முடிவு இருக்கின்றது என்று அவர் கூறுகிறார். ஒரு நாள் வரும், அப்பொழுது எல்லோரும் மகப்படுவோம். இறுதியாக சகோதரர்களே, அறிஞர்கள் சிலர் சொல்லி வைத்திருக்கிறார்கள், அல்லாஹ் குஃபுருடனும் சில வேளை ஒரு ஆட்சியை நிலைத்து நிற்க செய்வான். இந்த தத்துவத்தை நன்கு புரியுங்கள். குஃபுருடனும் அல் ஹுக்மு கத் யதூமு மஅல் குஃப்ரி வலா யதூமு மஅல் ஜுல்மி. குஃபுர் என்பது இறை நிராகரிப்பு, ஜுல்ம் என்பது அநீதி அநியாயம். ஒரு ஆட்சியாளன் நீதமாக ஆளுகிறான், அவன் காபிராக இருந்தாலும் அல்லாஹ் தொடர்ந்து ஆட்சியிலே அவனை வைப்பானாம், சில வேளை, எப்பொழுதுமல்ல. ஆனால் அநியாயத்தோடு ஒரு ஆட்சியை அல்லாஹு தஆலா உலகத்திலே நீடித்து வைப்பதில்லையா? அவர் முஸ்லிமாக ஆள்பவன் இருந்தாலும் சரிதான், ஆள்பவன் அவன் அநீதியாக ஆள்கிறான், அல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சிக்கு ஒரு குறுகிய காலத்தை தான் வைப்பானான். சகோதரர்களே, இதற்கெல்லாம் உதாரணங்கள் நாம் மிக நீண்ட தூரம் வரலாற்றிலே போய் தேட வேண்டியது இல்லை. அண்மை கால நிகழ்வுகள், அண்மை கால நிகழ்வுகள் நமது ஊருக்குள்ளே, நமது நாட்டுக்குள்ளே, நமது அக்கம் பக்கத்து நாடுகளிலே, மத்திய கிழக்கு நாடுகளிலே என்ன நடக்கின்றன என்பதை பற்றி அன்றாடம் கொஞ்சம் ஒரு மனுஷியாலும் ஒதுக்கி படித்தாலே போதும் சகோதரர்களே, படிப்பினை பெறுவதற்கு. எனவே அன்புக்குரியவர்களே, பாரதூரமான பொறுப்பு, மக்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பு. இதற்கு வருபவர்கள் அல்லாஹுவை பயந்த நிலையிலே தன்னை ஒரு கணம் அல்ல பல கணங்கள் சிந்தித்து பார்க்கவும். இந்த பொறுப்பை சுமப்பதற்கு என்ன தகுதி என்னிடத்தில் இருக்கிறது? ஒரு தகுதியும் திறனையும் உள்ளவனாக, திறமையும் உள்ளவனாக நான் வருகின்றேன் என்றால் அந்த பொறுப்பை என்னால் சுமந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் பக்குவப்பட்டிருக்கிறேனா? வந்துவிட்டேன், அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். என்னால் மக்களுக்கு எதுவும் அநியாயம் நடந்து விடக்கூடாது. மக்கள் தேவையே என்னுடைய ஒரே ஒரு சேவையாக இருக்கும். மக்களை தேடி தேடி என்னுடைய சேவையை செய்வேன் என்ற ஒரு வகையான மனப்பக்குவம் இருக்கின்றதா? இல்லை என்றால் சகோதரர்களே, வெட்கப்படுவதற்கு இல்லை, ஒரு நாள் இருக்கிறது. வெட்கப்பட்டு அல்லாஹுத்தால வெட்கம் பிரயோசனம் அளிக்காதனால் அநீதி இறைத்தவன் தனது கையை கடித்துக் கொள்ளக்கூடிய நாள் அது, மறுமை நாள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி வைத்தான். அந்த நாளிலே இப்படி கை வைத்து கடிப்பதை விட இன்று கை வைத்து கடித்துக் கொண்டு நாம் ஒதுங்கிக் கொள்வது இருக்கிறதே, இது மிகவும் மரியாதையானது, புத்திசாதுரியமானது, அல்லாஹுத்தாலாவுடைய அன்பை பெற்றுத் தர வந்தது, அல்லாஹுத்தாலாவின் பக்கம் நெருக்கத்துக்கு ஏற்படுத்தி தரக்கூடியது. இந்த அளவுக்கு நாம் புத்திசாலிகளாக மாறுவோம், அல்லாஹு தாலாவை பயப்படுவோம், நம்முடைய எல்லா செயல்களும் சொற்களும் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி இருக்க வேண்டும். இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹுக்காக வேண்டி இருக்கக்கூடிய மக்கள், அல்லாஹு தாலாவிடத்திலே திரும்பி போயிருக்கக்கூடிய மக்கள், இந்த கொள்கையோடு நாம் வாழ்வோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேசியவை எனக்கு முதலாவது, ஒரு அனைவரை விடவும் பலவீனமானவன் நான், பிறகு உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியவற்றை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நமது வாழ்நாளில் இறுதி மூச்சு வரைக்கும் நிலைநிற்பதற்கு தௌஃபிக் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.